நேற்றைய கதையில் சுப்பிரமணிய சுவாமியோட அவதாரமாகவே பூமியில் வந்து கர்ம மீமாம்சையை வேதத்தை வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மாக்களை எல்லாரும் புஷ்கலமாக பண்ணும்படியாக அனுகிரகம் பண்ண குமாரிலபட்டருடைய கதையை பார்த்தோம். அவர் அக்னி சுரூபமாக இருக்கிறதுனால கடைசியில் அக்னிலேயே மறைஞ்சிட்டார். அந்த குமாரிலபட்டர் சங்கரட்ட நீங்கள் மாகிஷ்மதியில் இருக்கக்கூடிய மண்டன மிஷரை போய் பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்போது ஆதிசங்கரர் சரின்னு அங்கேருந்து வரார். இந்த மண்டன மிஷரர் ரொம்ப தீவிர மீமாம்சகர், அதனால் அவருக்கு சன்னியாசிகளை பார்க்கக்கூட கூடாதுன்னு வச்சுட்டுருக்கார். சன்னியாசங்கிறதே தப்பு அப்படிங்கிற கொள்கை அவருக்கு. அப்படி நம்மளை பார்க்கவே கூடாதுன்னு வெறுக்கிறவாளை கூட ஆதிசங்கரன் தேடி போய் பார்த்தார். என்ன கருணை! இந்த மண்டன மிஷரும் இவருடைய எத்தனையோ சிஷர்களும் இந்த கர்மாக்கு மேலான ஒரு நிலைமைகளெல்லாம் தெரியாமல் இருக்காளே அப்படின்னு ஞானத்தினால ஏற்படக்கூடிய அந்த பேரானந்தத்தை தெரிஞ்சிக்காமல் இருக்காளே, அவளுக்கு உபதேசம் பண்ணணும், அது மூலமாக உலகத்தில் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணணுங்கிற அபார கருணையினால் ஆதிசங்கரர் இந்த மாகிஷ்மதிக்கு வந்து அங்கே குளத்தில் ஜலம் பிடிச்சிட்டு இருந்தாலாம், ஜலம் எடுத்துகிட்டு இருந்தாலாம் சில ஸ்திரீகள். அவள்கிட்ட மண்டன மிஷருடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாராம். அவள் சொல்கிறா, ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனாஹா எத்தஜ சங்கிரந்தே துவாரஸ்தனேடாந்தர சந்நிருத்தாஹா ஜானீஹி தத் மண்டன பண்டிதௌகா அப்படின்னு சொல்லி, எந்த வீட்டு வாசலில் பெண்கிளிகள் சுவத்பிரமாணம் பரதப்பிரமாணம் அப்படிங்கிற சாஸ்திர கொள்கைகளெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோ அந்த வீடு தான் மண்டன மிஷரோட வீடு அப்படின்னாலாம். அதாவது அந்த மண்டன மிஷரர் அந்த நகரத்தையே பண்டித நகரமாக ஆகி வச்சிருக்கா. பெண்கள் இவ்வளோ அழகாக ஸ்லோகம் சொல்கிறா, அந்த கிளிகள் கூட இவாள்லாம் பேசுறதை கேட்டு கேட்டு சாஸ்திர விசாரம் பண்ணுறது அப்படின்ற அந்த பெருமையை காமிக்கிறதுக்காக. அந்த மண்டன மிஷருடைய ஆர்த்துக்கு போகும்போது ஏற்கனவே அவர் கர்மட்டி, அன்றைக்கவே அவர் ஸ்ராத்தம் பண்ணிகிட்டு இருக்கார். ஸ்ராத்தம்னா இன்னும் ரொம்பவே ஜாக்கிரதையாக எந்த அனாச்சாரமும் உள்ளவராகவும் பார்த்து பண்ணுவார். அவர் வாசலெல்லாம் பூட்டி உள்ளுக்குள்ளே ஸ்ராத்தம் பண்ணிகிட்டு இருக்கார். அவருடைய அந்த கர்மாவில் இருக்கிற ஸ்ரத்தையினால் அவருக்கு ஜெய்மினி முனிவரும் வியாசாச்சாரியாலுமே பிராமணார்த்தத்துக்காக வந்திருக்கார். அப்பேற்பட்ட பெரியவர் அவர். அப்போது ஆதிசங்கரர் எப்படியாவது பார்க்கணும்னு வந்திருக்கார். அதனால் அவர் அங்கே ஒரு யோக மார்க்கத்தினால் உள்ளே போனா அப்படின்னு ஒரு ஒரு கதை. இன்னொரு கதையில் வந்து ஷானான் அப்படின்னு தென்னை மரத்துலேருந்து தேங்காய் பறிக்கிறவன், பனைமரத்தை ஏறி கள் இறக்குறவா, அவளுக்கு ஷானான்னு பேர். அவளுக்கு ஒரு மந்திரம் தெரியுமா, அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தென்னை மரத்தோட கீழே ஒரு தட்டு தட்டினான்னா மரம் வளைஞ்சு தரையை தொடுமா, அதில் ஏறிண்டு அவள் தேங்காயெல்லாம் பறித்து கோணியில் போட்டோடனே திரும்பி ஒரு மந்திரம் சொல்வாளாம், அது திரும்பவும் வளைஞ்சு அவளை தரையில் இறக்கி விட்ருமா. அது மாதிரி ஒரு மரமும் இருந்தது, ஒரு சாணானும் இருந்தான்னா அவன்கிட்ட ஆதிசங்கரர் வேண்டி கேட்டுக்கொண்டு அந்த வித்தியை கத்துண்டு அது மூலமாக இந்த மண்டமிஸ்வரோடைய வீட்டுக்குள்ளே போய் இறங்கினார் அப்படின்னு வருது. இந்த இடத்துல பெரியவா சொல்கிறா, அவ்வளோ பெரியவர் ஆதிசங்கரர், இருந்தாலும் ஒரு வித்தை கற்றுக்கணுன்னா அவள்கிட்ட பே யாராக இருந்தாலும் அவள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அந்த வித்தியை தெரிஞ்சுட்டுருக்கார். இப்படி இருந்ததுனால்தான் அவர் சர்வஜ்ஞனாரார் அப்படின்னு சொல்கிறார். இந்த இதுக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வேற எங்கேயுமே போக வேண்டாம். மகாபிரிவா தான், மகாபிரிவா வரவாட்டெல்லாம் மணிக்கணக்காக கேட்டு தெரிஞ்சுப்பா. இது ஒரு ராஜா ரமண்ணா அப்படிங்கிறவர் வந்து அவள் அம்மாவை பற்றி அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார், மாதிருபக்தியோடு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வர சொல்கிறார். அவருக்கு ஆச்சரியம், இவர் நம்ம கூப்பிட்றாருன்னு. வந்த இடத்துல உங்கள் அம்மா பற்றி நீ ஆர்டிக்கிள் எழுதியிருந்தியா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருந்தது அப்படின்னு முதல் வார்த்தையிலே அப்படியே அவரை அணைச்சின்றார். அப்புறம் அவர்கிட்ட இந்த நாகார்ஜுனர் அப்படிங்கிறவர் புத்த மதத்தை பற்றி புஸ்தகம் எழுதியிருக்கார், உனக்கு தெரியுமானா, அவர் அதில் தான் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கார், அதை பற்றி ஒரு மணி நேரம் பேசி அதெல்லாம் பெரியவா கேட்டுக்கிறார். இப்படி எல்லார்ட்டையும் நிறைய பெரியவா பேசி பேசி மணிக்கணக்காக காத்தால் 3 மணிக்கு எழுந்தனா அவருடைய பூஜைகள் அனுஷ்டானந்தவர பாக்கி நேரமெல்லாம் மணிக்கணக்கா பெரியவர் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பா. அது எல்லாம் கேட்டவா பாக்கியசாலிகள் அப்படி நிறைய பெரியவா பேசுவா. குரல் வந்து அப்படி மதுரமா இருக்கும், சாட்சாத் காமாட்சியுடைய குரல். நம்ம தான் இப்ப கொஞ்சம் டேப்ல எல்லாம் கேட்கிறோமே, அந்த மாதிரி அழகா பேசிட்டே இருப்பா பெரியவா. கேட்டுட்டே இருப்பா, ஒரு ஒரு கேள்வியா கேட்பா. முதல்ல சிம்பிள் கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இவர் தெரிஞ்சுட்டுருவார். அப்படி கேட்டு கேட்டு இப்படிதான் சர்வஜ்ஞர் ஆகணுங்கிறது இல்லை, அது ஒரு வேடிக்கை. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒன்று இருக்கு, நம்ம இன்குசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற பாடம் சொல்லித்தரத்துக்காக பெரியவா அப்படி இருக்கா. பெரியவாள்லாம் வந்து படிச்சு ஒன்றும் அவளுக்கு சர்வஜ்ஞத்துவம் வரல. இந்த இதுல திருவகுப்புல வேடிச்சி காவலன் வகுப்புன்னு ஒன்று இருக்கு, அருணகிரிநாதர் பண்ண திருவகுப்புல. அதுல அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வுத்த வேதியனும் அப்படின்னு, வரிசிலை மலைக்குறவர் பரவிய புணத்திதனில் மயிலன இருக்கும் ஒரு வேடிச்சி காவலன்னு ஒவ்வொரு வரியோட சேர்த்து பாடுவா. அப்படி அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அறி தெரிந்து கொள் அப்படிங்கு குருவடியா வந்து முருகன் எனக்கு அனுகிரகம் பண்ணினா, அதனால எனக்கு எல்லாமே தெரிஞ்செடுத்து அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். அப்படிதான் வந்து சர்வஜ்ஞத்துவம் வரும். ஒரு வாட்டி ஒரு பண்டிதர் சுவாமிகள் கிட்ட பாகவதம் கேட்கிறார், உட்கார்ந்து கேட்கிறார் பரீட்சித்தா. அந்த சப்தாகத்து போது இவர் எவ்வளவு படிச்சிருக்காரு, எத்தனை விஷயங்கள் சொல்றார், ஆனா என்ன படிச்சிருக்கேன், ஏதாவது சாஸ்திரம் வச்சிருக்கேன்னா எனக்கு ஒண்ணுமே படிக்கல, நானும் பாகவதம் ஒண்ணுதான் படிச்சிருக்கேன்னு சொல்றார் அப்படின்னு பெரியவாட்ட போய் அந்த பண்டிதர் சொல்றார். பெரியவா வந்து வாஸ்தவம் தான், அவருக்கு வாசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் நேரமே இல்லை, ஆனால் அவர் என்னையும் குருவாயூரப்பனையும் ஒன்னா நினைக்கிறார், அதனால அவருக்கு சொல்லாமலே எல்லாம் தெரிஞ்சிடுது, படிக்காமலே எல்லாமே தெரியறது அப்படின்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. அப்படி அந்த சர்வஜ்ஞத்துவங்கிறது குரு அனுகிரகத்தினால கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த எளிமையா இருக்கணும், எல்லார்ட்டையும் தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து பெரியவா அடிக்கடி போற்றி பேசுறா. அவளும் அப்படி இருந்திருக்கா, ரொம்ப எளிமையா இருப்பா. ஒரு குழந்தை வந்து பெரியவாட்ட பேசிட்டு போது ஐஸ்கிரீம் வாசல ஐஸ்கிரீம் பண்ணி வச்சுட்டே போறான், அந்த குழந்தைக்கு பெரியவாட்ட ஒரு பிரியம் வந்துடுத்து. பெரியவா பெரியவா நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் பெரியவா சாப்பிட்றா அப்படின்னு கேட்டோன்னே பெரியவா சொன்னானா, அங்க வேலை பண்ணிட்டு இருக்கிற அவளோட குழந்தைகள் இருந்தா, பாரு நீ இந்த குழந்தைகளுக்குலாம் வாங்கி கொடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி அந்த குழந்தையும் வருத்தப்படுத்தாம தானும் வந்து ஆச்சாரத்தை விடாம அப்படி எளிமையா இருப்பா பெரியவா. அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து அவன் எல்லாத்தையும் ஆட்டோகிராஃப் வாங்குவானா, பெரியவாட்ட வந்து எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தரணும் அப்படின்னு கேட்டிருக்கா. நாங்கள் சன்னியாசிகள் கையெழுத்து போடுறதில்ல, ஆனால் நான் உனக்கு ஆட்டோகிராஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடத்தோட முத்திரையை போட்டு மேனேஜரை கொண்டு அங்கே நாராயணான்னு எழுத சொல்லி, அதே மாதிரி எங்களுடைய மடத்தில் ஒரு புஸ்தகம் வச்சுருக்கோம், பிரிவன்ஷாலாம் வந்து அதில் அவளோட பேர் எழுதிட்டு போவா, அதில் நீ ஞாபகம் உன் பேர் எழுதிட்டு போ அப்படிங்கிறார் அந்த பையன்கிட்ட. அதே நேரத்தில் எனக்கு எல்லாம் தெரியும்னு யாராக வந்தால் அவளை வந்து பெரியவா கொஞ்சம் ஒரு வார்த்தையில் வந்து தான் யாருன்னு புரிய வச்சிருவா. இங்கே மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்திருக்கா, அந்த ஒரு அந்த சீஃப் சயின்டிஸ்ட் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். அவர் பெரியவாளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு வானத்தில் ஒரு லெவலுக்கு மேலே போனால் காத்தெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படிங்க, ஸ்டேட்டோஸ்ஃபியர்னு சொல்கிறதானே அதானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. அவர் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் பயபக்தியாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதே மாதிரி இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி வந்திருக்கா. அந்த மாதிரி பெரியவாளுக்கு வந்து ஞானத்தில் படிப்பில் அவ்வளோ ஆர்வம், அதுக்கு சொல்ல வரேன். அந்த மாதிரி இந்த ஷானான்ட்ட கேட்டுட்டு உள்ளே போய் சங்கரர் இறங்கினாராம். இந்த சங்கரரை பார்த்தோன்னே மண்டன விஷருக்கு கோபம் வருது, என்னடா அது இதை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிருக்கோம், சன்னியாசி இங்கே வந்து குதிக்கிறானு சொல்லிட்டு அவர் வந்து எங்கேருந்து நீ வந்த அப்படின்னு கே கோபமாக இங்கெங்கே வந்து தொலைஞ்ச அப்படின்னு கேட்குற மாதிரி, எங்கேருந்து முண்டி அப்படிங்கிற முண்டினா மொட்டை அடிச்சுட்டோம்னு அர்த்தம், எனக்கு பார்க்க வேண்டாமே மொட்டை அடிச்சினாள் அப்படின்னு. அப்போ அவர் வேடிக்கையாக கழுத்துலேருந்து முண்டி அப்படின்னாராம். சன்னியாசிகள் கழுத்துக்கு கீழே சபரம் வப்பனம் பண்ணிக்க மாட்டா, அந்த கழுத்துக்கு மேலே நான் முண்டி அப்படின்னு வேடிக்கையாக பேசுவா. இந்த மாதிரி அவர் ஏதோ கேள்விகள் கேட்டதாகவும் ஆதிசங்கர் எல்லாத்துக்குமே வந்து வேடிக்கையாக பதில் சொன்னதாகவும், அதாவது மீமாம்சர்களுக்கு தர்க்கசாஸ்திரம் வியாக்கரணம் எங்களுக்கு நல்லா தெரியும், வேதத்தை சரியானபடி நாங்கள் தான் பொருள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மீமாம்சர்களுக்கு ஒரு கர்வமா அதை அடக்கிற மாதிரி அந்த நாலு கேள்வியிலேயே அவர் வந்து ஆதிசங்கர் பதில் சொல்றதுலேயே தன்னுடைய வித்வத்தை காமிச்சுடுறார். அப்போ அவர் கோபம் வருது. அப்போ ஜெய்மினி முனிவரும் வியாசாச்சாரியாலும் இந்த விஷ்ணு இலையில சன்னியாசியை உட்கார வைக்கலாம், அதனால நீ ஒரு பிக்ஷைக்கு கூப்பிடு, அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்றாளாம். பிராமணார்த்தத்துக்கு வந்தவா சொன்னா கேட்கணுமா, அதனால இவர் நீங்க பிக்ஷைக்கு வாங்கினாராம். அப்போ ஆச்சாரியால் சொல்றானா, நான் எனக்கு அன்ன பிக்ஷை வேண்டாம், எனக்கு வாத பிக்ஷை வேணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. நீங்க சாப்பிடுங்கோ, அப்புறம் வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லபடியா அந்த சிராதம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆச்சாரியாலும் மண்டனமிஸ்வரரும் வாதத்துக்கு உட்கார்றா. அதுக்கு மத்தியஸ்தம் யாருன்னா சரசவாணி அப்படின்னு மண்டனமிஸ்வருடைய மனைவி, சாக்ஷாத் சரஸ்வதி தேவியோட அவதாரம் உபயபாரதி அப்படின்னு நிறைய அதுக்குள்ளேயே நல்ல படிப்பு இருந்து உலகமெல்லாம் கொண்டாடும் அளவுக்கு பெரிய புத்திமான உபயபாரதின்னு டைட்டில் கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட சரஸ்வாணி இருக்கிறதுனால ஆதிசங்கரே இவாளே மத்தியஸ்தமாக இருக்கட்டும்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட பெண்களுக்கு கொடுத்த கௌரவத்தை பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணோன்னே அவள் வந்து சரி, இருந்தாலும் நம்ம பாரபட்சம் பண்ணணும்னு இருக்கக்கூடாது, அப்புறம் கணவர் தோத்து போயிட்டாருன்னா அதை வாய்விட்டு எப்படி சொல்கிறதுங்கிறதுனால ரெண்டு பேர்ட்டும் ரெண்டு மாலையை கொடுத்து நீங்கள் இதை கழுத்தில் போட்டுக்கோங்க, எந்த மாலை வாடுறதோ அவளுக்கு அபஜயம், எது வாடாமல் இருக்கோ அவளோட பட்சம்தான் ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாள். அதாவது மாலை வாடாமல் இருக்குமா, 21 நாள் வாதம் பண்ணுறா, எங்கேயாவது 21 நாள் மாலை வாடாமல் இருக்குமா, அந்த அம்பாள் தன்னுடைய சித்தத்தை அந்த மாலையில் வச்சுருக்கான்னு அர்த்தம். அப்புறம் ரெண்டு பேரும் வாதம் பண்ணுறா. இந்த இடத்துல ஒரு காய மரத்துலேருந்து பறிச்சா அதுலேருந்து ஒரு சுட்டு ஜலம் வரும், இல்லைன்னா பால் வரும், அழற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இந்த உலக விஷயங்கள் இருக்கும்போது காரியங்கள் பண்ண வேண்டியதுதான். இதுலேருந்து ஒருத்தனை பிடிவாதமாக விளக்க பார்த்தா அவனால் விட முடியாத காரியங்கள் எல்லாம், அதனால கர்ம மார்க்கம் முக்கியம். அதுதான் வந்து வேதத்தில் கர்மத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார். ஆனால் வயசாக வயசாக மனசு தானாக கனியிற மாதிரி ரொம்ப பக்குவமான ஆத்மாக்கு இந்த உலக காரியங்கள் எல்லாம் பண்ணிண்டே இருக்க வேண்டியதில்லை. சாந்தமும் ஞானமும் கருணையும் நிரம்பி இருக்கும்போது அவன் இந்த உலக காரியங்களை விட்டு பிரம்மத்தை சிந்தனம் பண்ணி ஞானத்தை அடையிறது தான் முயற்சி பண்ணணும். இதுதான் வேதத்துடைய தாத்பரியம், இதுதான் உபனிஷத்துகளில் இருக்கு அப்படிங்கிறத ஆதிசங்கரர் புரியும்படியாக சொல்கிறார். இதை கேட்க 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 மண்டனமிஸ்வரருக்கு அதுதான் சாத்தியம்னு புரியறது. அப்போ அவர் கழுத்தில் இருந்த அந்த மாலை வாடிடுறது ஆதிசங்கருடைய பட்சம்தான், ஆதிசங்கரர் ஜெயிச்சுடுறார். இந்த இடத்துல அந்த சரசவாணி எப்படி சமயோச்சிதமாக ரெண்டு பேரும் யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு வாயால் சொல்லாமல் ரெண்டு பேரும் பிக்ஷைக்கு வாங்கணும்னாலாம், அதாவது அதுக்கு முன்னாடி அவள் ஒரு போட்டி வச்சுட்டுருக்கா. அதாவது ஆதிசங்கரர் ஜெயிச்சார்னா சுரேஸ்வரர் சன்னியாசம் வாங்கிட்டு ஞான மார்க்கத்தை வரணும், சுரேஸ்வரர் ஜெயிச்சார்னா ஆதிசங்கரர் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தராக போகணும்னு ஒரு வருஷன். ஆனால் ஆதிசங்கரர் போய் எங்கேயாவது திரும்பவும் கல்யாணம் பண்ணிப்பாரா, நான் மரணாந்த பிராயசித்தம் அப்படின்னு உயிர் போகிற வரைக்கும் அன்னபானம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு சொன்னார் அப்படின்னு ஒரு வருஷன். அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இந்த வாதத்தை ஆரம்பிச்சிருக்கா. அதனால் இப்போது ஆதிசங்கரை ஜெயிச்சதுனால மண்டனமிஸ்வரர் சன்னியாசி அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு சரசவாணி ரெண்டு பேரும் பிக்ஷைக்கு வாங்கவும்னு கூப்பிட்டாலும் ஆகாரத்துக்கு வாங்கவும்னு கூப்பிடாம. அப்படி இந்த இடத்துல மகாபரிவா சொல்கிறா, இந்த சரசவாணிக்கு நம்முடைய தேசத்தில் ஒரு தனி இடம் இருக்குது. யாருக்காவது தன்னுடைய கணவன் சன்னியாசியாக போகணும்னா மனசு வருமா, எவ்வளோ தாபப்படும், ஆனால் மதத்துக்காக இந்த சரசவாணி விட்டு கொடுத்தா, தன்னுடைய கிரகஸ்தாசிரமத்தையே விட்டு கொடுத்து தன் கணவனை சங்கரர் பின்னாடி சன்னியாசியாக அனுப்பினா அப்படின்னு சொல்கிறா. அப்படி அந்த மண்டனமிஸ்ரர் சுரேஸ்வராச்சாரியாங்கிற தீட்சா நாமத்தோட சன்னியாசம் வாங்கிக்கிறார். ஆதிசங்கரர் கிளம்பும்போது மண்டனமிஸ்ரர் சுரேஸ்வராச்சாரியால் கூட கிளம்புறார். சரசவாணி, நான் பிரம்மலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆதிசங்கரர் இல்லை நீங்கள் இந்த பூமியிலே இருந்து எல்லாருக்கும் ஞானத்தை அனுகிரகம் பண்ணிட்டு இங்கேயே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்போது அம்பாள் நீங்கள் எங்கே சொல்ல இடம் இருக்கேன்னொன்னே நாங்கள் போயிட்டே இருக்கோம், நீங்கள் பின்னாடி வாங்கோ, எந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்பாள் சொல்கிறான்னா நீ எங்கே திரும்பி பார்க்குறியோ நான் அங்கேயே சிலையாயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி அவள் போயிட்டே இருக்கா, அங்கேருந்து கிளம்பி தெற்கு பக்கம் வந்துட்டே இருக்கும்போது துங்கா நதிக்கரையில் ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தவளைக்கு ஒரு பாம்பு வெயில் படாமல் இருக்கட்டும் கொடை பிடிச்சுட்டு இருக்கான். அப்படி ஒரு அஹிம்சா க்ஷேத்திரம் அது, எதிரிகளாக இருக்கக்கூடிய நேச்சுரலாக எதிரிகளாக இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட அங்கே ஒன்று ஒன்று அன்பு பாராட்டின்னு இருக்கு. இவ்வளோ திவ்யமான ஒரு க்ஷேத்திரமா அப்படின்னு ஆதிசங்கரன் நினைக்கிறார். அந்த துங்கா நதியோட மணலில் அம்பாள் நடந்து வரதுனால காலில் இருக்கிற சலங்க சத்தம் நின்று போயிடுத்து. அப்போது என்னடா காணமே சத்தம் கேட்கலேன்னு ஆதிசங்கர் திரும்பி பார்க்குறார். அங்கேயே அம்பாள் பிரதிஷ்டை ஆகிட்டா, அங்கேயே சாரதாம்பாள் கோயில் கட்டி அங்கே சிங்கேரி மடம் ஸ்தாபனம் பண்ணார் ஆச்சாரியாள். இந்த சிங்கேரி மடத்தோட பெருமை என்னென்னா, மற்ற இடத்துலலாம் ஆச்சாரியாள் மடம் ஸ்தாபனம் பண்ணார், சிங்கேரியில் அம்பாளே மடம் ஸ்தாபனம் பண்ணால் அப்படி ஒரு விசேஷமான க்ஷேத்திரம், விசேஷமான மடம் அப்படின்னு மகாபரிவா சொல்கிறா. அவ்வளவு பரந்த மனசு. இது இன்னையோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பத்மபாதாச்சாரியரோட கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அதை நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.